This is LISI Tamil Christian Music Radio, and we now present a Bible study on minor prophets. இது சிறிய தீர்க்கதரிசிகளை குறித்த ஒரு வேத ஆய்வு.
வணக்கம் நேயர்களே, இன்று நாம் ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை குறித்து சிறிய ஒரு ஆராய்ச்சியை செய்ய இருக்கிறோம். நாம் சிறிய தீர்க்கதரிசிகளை குறித்த ஒரு ஆராய்ச்சியை செய்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் 12 சிறிய தீர்க்கதரிசிகள் மொத்தம் உண்டு. அதில் நாம் இப்பொழுது 10வதாக ஆகாய தீர்க்கதரிசியை குறித்து பார்க்க போகிறோம். இன்னும் 2 தீர்க்கதரிசிகள் மட்டுமே உண்டு, சகரியா மற்றும் மல்கியா புஸ்தகங்கள். இந்த ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மிக சிறிய ஒரு புஸ்தகம். 2 அதிகாரங்கள் தான் உண்டு. மொத்தம் 38 வசனங்கள், 2 அதிகாரங்களிலும் சேர்த்து 38 வசனங்கள் மட்டுமே உண்டு. எனவே இது ஒரு சிறியதொரு ஆராய்ச்சியாக மட்டுமே இருக்கும். சகரியா மற்றும் மல்கியா சில பெரிய புஸ்தகங்கள். ஆகாய தீர்க்கதரிசி இதை எழுதின 1 வசனத்தில் இதை எழுதியவர் ஆகாய தீர்க்கதரிசி என்று பார்க்கிறோம். இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது 520 BC, கிமு 520 வருஷத்தில் எழுதப்பட்டதாக கணிக்கப்படுகிறது. இந்த புஸ்தகம் யாருக்காக எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது? வாட் வாஸ் த பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் த புக் ஆஃப் ஹாகாய்? ஹாகாய் இஸ் தி 10th மைனர் ப்ராஃபெட்டிக் புக் இன் த சீரீஸ் ஆஃப் மைனர் ப்ராஃபெட்ஸ் தட் வி பீன் ஸ்டடியிங். இட்ஸ் அ ஷார்ட் புக் வித் 2 சாப்டர்ஸ் கண்டெய்னிங் 38 வர்சஸ் இன் ஆல். த டேட் ஆஃப் ரைட்டிங் இஸ் அப்ராக்சிமேட்லி 520 BC. தி author identifies himself in chapter 1 verse 1 as Haggai himself. What was the purpose of writing this book is also mentioned in chapter 1 verse 1. எதற்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது, யாரிடம் வசனிக்கப்பட்டது? செருபாபேல் கவர்னர் அண்ட் ஜாஷுவா த சீஃப் பிரீஸ்ட். சிறையிருப்பில் இருந்த இஸ்ரேல் மாகாணத்தின் அதிபதியாகிய செருபாபேலுக்கும் பிரதான ஆசாரியராயிருந்த யோசுவாவுக்கும் எழுதப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியர், இவர்கள் இருவருக்குமாக தேவன் சொல்லுகிற ஆகாயின் மூலமாய் சொன்ன வார்த்தைகளே இந்த 38 வசனங்கள் என்று பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்தில் சில அருமையான சில வசனங்கள் உண்டு. எனக்கும் என்னுடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த சில ப்ராமிசஸ் கூட இந்த புஸ்தகத்தில் உண்டு. சிறிய புஸ்தகமாக இருந்தாலும் மிகவும் அருமையான ஒரு நல்ல ஒரு வசனங்கள் அதிகம் உள்ள ஒரு புஸ்தகம். மட்டுமல்ல, நம்மை அதிகமாக தேவனிடத்தில் திருப்புகின்ற ஒரு புஸ்தகம். இது எழுதப்பட்ட காலகட்டம், அதாவது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, த செட்டிங் இன் விச் திஸ் வாஸ் ரிட்டன் என்பதை குறித்து சற்றே பார்ப்போம். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனதினாலே அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். வி நோ தட் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் ஃபர்காட் தேர் காட் அண்ட் தேவர் எக்ஸைல் டு பாபிலோன். ஆனாலும் தானியேலின் ஜபத்தினால் தேவன் அவர்களை மீண்டுமாக திரும்ப வர பண்ணினார். அதில் ஒரு கூட்டம் திரும்பவுமாக வந்து சந்தோஷத்தோடு வந்து ஆலயத்தை கட்டும்படியாக எழும்பினதை பார்க்கிறோம். அப்படி அவர்கள் ஆரம்பித்தாலும் கொஞ்ச நாள் அதுக்கு அவர்களுக்கு அந்த உள்நாட்டிலேயும் அரசாங்கத்தில் இருந்த இடமிருந்தும் கொஞ்சம் எதிர்ப்பு வந்ததினாலே அந்த கட்டடுவது நிறுத்தப்பட்டு விட்டது. அப்படி ஒரு சூழ்நிலையில்தான் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டு ஆகாயின் மூலமாக தேவன் பேசுகிறதை பார்க்கணும். தி எக்ஸைல்ட் பீப்புள் கேம் பேக் டு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் கேம் பேக் ஃப்ரம் பாபிலோன் டு இஸ்ரேல் விச் வாஸ் ஸ்டில் இன் எக்ஸைல் அண்ட் ஸ்டார்டட் டு செட்டில் டவுன் இன் இஸ்ரேல் அண்ட் டு பில்ட் டு இன் ஜெருசலம் அண்ட் பில்ட் த டெம்பிள். But we found that they faced stiff opposition from within and from the government, and so in the face of that such opposition, the plan to build the temple was stalled temporarily, and that is the point at which God speaks to these people through the prophet Haggai. இதில் சில முக்கிய வசனங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். I will mention some key verses in the book of Haggai. Haggai 1:4. Is it a time for you yourselves to be living in your பேனல்ட் ஹவுசஸ் வைல் திஸ் ஹவுஸ் ரிமைன்ஸ் ரூன். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ என்று தேவன் கேட்கிற ஒரு கேள்வி பார்க்கிறோம். திரும்ப வந்த இந்த ஜனங்கள் தங்களுக்கென்று வீடுகளை கட்டிக்கொண்டு குடியிருந்தார்கள், ஆனால் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதை விட்டுவிட்டார்கள். ஆகையினால் தேவன் கேட்கிறார், என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் நல்ல வீடுகளில் குடியிருக்கிறீர்களே, இது அதற்கான காலம் இதுவா என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். திரும்பவுமாக chapter 1 verses 5 and 6 we see that this is what the Lord says, give careful thought to your ways. You have planted much but have harvested little. You eat but never have enough. You drink but never have your fill. You put on clothes but are not warm. You earn wages only to put them in a purse with holes in it. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் குளிர்விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தால பையிலே போடுகிறான் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம் Haggai 2:9. This is a verse that I like very much. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். The glory of the present house will be greater than the glory of the former house, and in this place I will grant peace. சரி, இதுதான் வந்து திஸ் இஸ் தி செட்டிங், தீஸ் ஆர் த கீ வர்சஸ், இதுதான் முக்கியமான சில வசனங்கள் என்று நாம் பார்த்தோம். சரி, இந்த இந்த புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறது என்னவென்றால் நான்கு வசனிப்புகள். தெர் ஆர் ஃபோர் டிஸ்கோர்சஸ் இன் திஸ் புக். ஐ வில் மென்ஷன் தம் ஒன் பை ஒன். இந்த முதலாம் வசனிப்பு 1:1-11 வரையில், இந்த 1:11 இந்த முதலாம் வசனிப்பில் தேவன் என்ன என்ன செய்கிறார் என்றால், ஜனங்கள் தங்களுடைய நிர்விசாரமாக இருப்பதிலிருந்து எழும்பி அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற குறைவுகளுக்கு காரணம் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டாமல் இருப்பது தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு குறைவு இருக்கிறது. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் என்று சொல்கிறார். தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு வந்த குறைவுகள் எல்லாம் என் ஆலயத்தை பற்றின உங்களுடைய நிர்விசாரத்தின் நிமித்தமே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது முதலாம் வசனிப்பு. இந்த இந்த வசனிப்பில் வசனிப்பினால் வேண்டிய ஒரு, அதாவது தேர் வாஸ் எ டிசைர்ட் எஃபெக்ட், அது அதை எதற்கு தேவன் சொன்னாரோ அந்த காரியம் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் 12 வசனத்தில் இந்த செருபாபேல் என்கிறவர், செருபாபேலும் யோசுவா எனும் பிரதான ஆசாரியரும் மீதியான ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள் என்று சொல்லுகிறத என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். தி இட் ஹேட் த டிசைர்ட் எஃபெக்ட் இன் தட் த பீப்புள் and Zerubbabel and the chief priest Joshua all came together and feared the Lord, and Haggai announces that Yahweh is with them, and in the 24th day of the 6th month work on the temple begins. The ஆலயம் கட்டு வேலை மீண்டும் ஆரம்பித்தது என்பதை 14 வசனத்திலே பார்க்கிறோம். 1:14 வசனத்திலே பார்க்கிறோம். சரி, 2 வசனிப்பு, த செகண்ட் டிஸ்கோர்ஸ், அது எங்க இருக்கிறது என்றால் 2:1-9 வரையில் உள்ள வசனங்களில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இது வந்து செகண்ட் அட்ரஸ் இஸ் டேட்டட் த 21st டே ஆஃப் த 7th மந்த், 7th மாதம் 21st தேதியிலே இந்த 2 வசனிப்பு உண்டாகுது. தேவன் செருபாவேலுடன் யோசுவாவுடன் மற்றும் ஜனங்களுடன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களில் மீந்திருக்கிறவர்கள் யார்? நமக்கு தெரியும் சாலமோன் எப்பேற்பட்ட ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் போது ஆசாரியர்கள் கூட நிற்கக்கூடாதபடிக்கு தேவனுடைய மகிமை அதில் வந்து இறங்கினது நமக்கு தெரியும். அந்த ஆலயம் அவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தது. ஆனாலும் நீங்கள் பயப்படாதீர்கள், திரும்பவுமாக தேவன் அதை கட்டுவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் ஒருவேளை அந்த இந்த ஆலயத்துக்கு எதிராக ஜனங்களுக்கு எதிராக இந்த எதிரிகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுக்கு உங்களோடு பண்ணின என் உடன்படிக்கையின் வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள் என்று சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை பார்க்கிறோம். மட்டுமல்ல, அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார், எகிப்திலிருந்து நீங்கள் வரும்போது உங்களுக்கு நான் வாக்கு பண்ணின ஆவியானவர் இருக்கிறார், எப்படி உங்களோடு இருந்தாரோ அதே போல இப்போ இருக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தைக்கு ஒரு வார்த்தையிலிருந்து ஒருபோதும் பிறண்டு போவதே இல்லை. ஹி ஆல்வேஸ் கீப்ஸ் இஸ் வேர்ட். ஜனங்கள் அதற்கு பிறகு அவரிடமிருந்து எவ்வளவோ முறை அவரை விட்டு விலகி போன போதிலும் தேவன் தன்னுடைய வார்த்தையை எப்பொழுதும் கனம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அந்த அவர் வாக்கு பண்ணின அந்த பரிசுத்தாவியானவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தியன் ஆலயத்தின் மகிமை இன்னும் அதிகம் பெரிதாயிருக்கும். ஒருவேளை ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் இல்லையா, அவ்வளோ ஒரு மகிமையான ஆலயத்தை அவ்வளவு பொன்னையும் வெள்ளியும் சவதரித்து சேர்த்து சாலமோன் கட்டினான், இன்றைக்கு நாங்கள் கட்டுகிற ஆலயம் எப்படி இருக்கும், அப்படி இருக்காது என்று சொல்லி அவர்கள் டிஸ்கரேஜ் ஆயிருக்கலாம். ஆனால் அதுக்கு தான் தேவன் சொல்லுகிறார், கவலைப்படாதுங்கள், இந்த ஆலயத்தின் மகிமை அதை விட இன்னும் அதிகமாக இருக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். மூன்றாவதான வசனிப்பு 2:10-19 வசனங்கள். The third discourse is in chapter 2, verses 10 to 19, and is dated the 24th day of the 9th month of Darius. Dariu Raja Arasanda Kalatil, 9:24 உண்டான வசனிப்பு என்று பார்க்கிறோம். தரியுவின் 2:24 இந்த வசனங்களை சொல்கிறது பார்க்கிறோம். இது வந்து அதாவது இந்த ஆசாரியர்களை குறித்த ஒரு விஷயமா இருக்கிறது. திஸ் வாஸ் மோர் டைரக்டட் டுவர்ட்ஸ் தி priests of the day and it is concerning levitical purity. அதாவது லேவியர்கள் ஆசாரியர்கள் பரிசுத்தமா இல்லாமல் இருந்ததை தேவன் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிற ஒரு காரியமா இருக்கிறது. இங்க ரெண்டு விஷயங்களை தேவன் சொல்லுகிறார். அதாவது ஒருவன் தன் வஸ்திரத்தில் பரிசுத்த மாம்சத்தை எடுத்துக்கொண்டு போனால் அது எதையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமா என்று கேட்கிறார். ஆசாரியர்கள் ஆகாது என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக கேட்கிறார், ஒருவன் பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ. அதாவது ஒருவன் பிணத்தை தொட்டு தீட்டுப்பட்டிருந்தால் அவன் எதையாவது அப்பத்தியாகலும் திராட்சை ரசத்தியாகலும் தொட்டால் தீட்டுப்படும் என்று கேட்கும்போது அவர்கள் தீட்டுப்படும் என்கிறார்கள். அப்பொழுது தேவன் சொல்கிறார், அவர்களிடம் கேட்டு அவர்கள் சொன்ன பதில வைத்து சொல்கிறார், இந்த ஜனங்களும் இப்படியே இருக்கிறார்கள், இங்கே கொண்டு வந்து படைக்கிறதெல்லாம் தீட்டுப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஹீஸ் டீச்சிங் டெல்லிங் தெம் தட் தே ஆர் பிரிங்கிங் ஹிம் டிஃபைல்ட் திங்ஸ் அண்ட் ஹீஸ் ஆஸ்கிங் தெம் சம் க்வெஸ்சன்ஸ் அபவுட் லெவிட்டிக்கல் பியூரிட்டி அண்ட் வித் தேர் ஓன் ஆன்சர்ஸ் ஹீ shows them that what they are bringing as offering to him is defiled. Now எப்பொழுதும் நம்மிடத்தில் உள்ள உச்சிதமானதை நம்மிடத்தில் உள்ள சிறந்ததை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அதாவது குறைவானதை சரியில்லாதவைகளை நமக்கு பிரயோஜனம் இல்லாதவைகளை அல்ல, நம்மிடத்தில் உள்ள சிறந்ததை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு யோசிக்காமல் நமக்கு கொடுத்ததை கொடுத்தார் என்றார். அவர் இன்னும் ஹவு மச் ஹீ டிசர்வ்ஸ் டு கெட் த பெஸ்ட் ஃப்ரம் அஸ் வென் ஹீ ஹஸ் கிவன் இஸ் ஒன்லி பிகாட்டன் சன் ஃபார் அஸ். அந்த தீட்டு படத்தை செலுத்துகிறது அவருடைய என்ற அவருடைய தவறை அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த குறையை அவர்கள் மாற்றிக்கொள்ளும் போது திரும்பவுமாய் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும் என்று அவர்களுக்கு சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். 19 பார்க்கிறோம், நீங்கள் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதாவது நீங்கள் உங்கள் உள்ளத்தில் சிந்தித்து பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செய்கிறதை சிந்தித்து பாருங்கள், என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள், ஆனாலும் நான் உங்களை இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய தவறுகளை அவர் சுட்டி காட்டினாலும் அவர் வந்து நாம் திரும்பவுமாக அவைகளிலிருந்து மனம் திரும்புவதையே அவர் விரும்புகிறார். அப்படி திரும்பும் போது நம்மை ஆசீர்வதிக்க அவர் அந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறது மிகவும் அருமையான ஒரு காரியம். சரி, கடைசியான ஒரு வசனிப்பு, த ஃபோர்த் டிஸ்கோர்ஸ் இஸ் சாப்டர் 2 வர்சஸ் 20-23. சரிய கடைசி வசனிப்பு 4:20-23 உள்ள வசனங்கள். இந்த 3 வசனிப்பு கூறப்பட்ட அதே நாளில் தான் இந்த 4 வசனிப்பும் கூறப்படுகிறது. த ஃபோர்த் டிஸ்கோர்ஸ் வாஸ் ஆல்சோ கிவன் ஆன் த சேம் டே அஸ் த தேர்ட் டிஸ்கோர்ஸ் விச் இஸ் தி செகண்ட் இயர் அண்ட் 9th மந்த் அண்ட் 24th டே ஆஃப் டாரியஸ். அந்த 4 வசனிப்பில் அதிகமாக தேவன் செருபாபேலோடு பேசுகிறதை பார்க்கிறோம். We find that this discourse is directed or it addresses Zerubbabel announcing Yahweh's determination to bring to pass great political upheavals resulting in the dethroning of kings and defeating of their armies. செருபாபேல் இடத்தில் தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாகவே ராஜாக்களை அவருடைய சிங்காசனங்களிலிருந்து தள்ளி அவருடைய சேனைகளை தோற்கடிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போது இருந்த அதாவது இந்த இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் போது இந்த மாதிரி அரசியல் ரீதியாக எல்லாம் மாறும் போது செருபாபேலை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். We see that when these reversals of prevailing political conditions happen, Zerubbabel will become the signet as the one chosen of Yahweh. That is, Zerubbabel will be crowned as the independent messianic king of independent Judea. யூதையா சிறைப்பட்டு போனதிலிருந்து விடுபட்டு இந்த இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து நிறைவேறும் போது ராஜாக்களை தேவன் தோற்கடிக்கும் போது செருபாபேலே உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதோடு இந்த புஸ்தகம் முடிகிறது. ஆனால் இது சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்றால், செருபாபேலை குறித்து இது இந்த புஸ்தகத்தில் முக்கியமான இரண்டு பேர் செருபாபேல் மற்றும் யோசுவா. முக்கியமான காரியம் ஆலயம் கட்டப்படுவது. இந்த செருபாபேலை குறித்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் விவரமாக பார்ப்பது நலமாக இருக்கும். இட்ஸ் குட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பேக்ரவுண்ட் ஆஃப் செருபாபேல். He was appointed the governor of the exile kingdom by the king of Babylon. பாபிலோனிய ராஜா சிறைப்பட்டிருந்த இஸ்ரேல் மாகாணத்துக்கு அதிபதியாக செருபாபேலை வைத்திருந்தார். செருபாபேல் அதாவது இயேசுவின் வம்ச வரலாறு நாம் மத்தேயு மற்றும் லூக்காவில் பார்க்கிறோம். அவை இரண்டிலும் செருபாபேலின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மேத்யூ சாப்டர் 1 வர்ஸ் 12 அண்ட் லூக் சாப்டர் 3 வர்ஸ் 27 போத் மென்ஷன் செருபாபேல் when listing the genealogy of Jesus. We find that he appears in the line of Christ on Joseph's side and Mary's side. செருபாபேல் மரியாளின் முறையிலும் யோசேப்பின் முறையிலும் வம்ச வழியில் வந்தவர் என்பதை பார்க்கிறோம். செருபாபேல் இந்த தாவீது ராஜாவின் அந்த வம்சத்தை திரும்பவுமாக நிறுவினதை பார்க்கிறோம். வி ஃபைண்ட் தட் செருபாபேல் ரீஎஸ்டாப்ளிஷ் த டேவிடிக் லைன் ஆஃப் கிங்ஸ் விச் வில் கல்மினேட் இன் த மிலனியல் ரெயின் ஆஃப் கிரைஸ்ட். அதாவது தாவீதின் காலத்திலிருந்து விடுபட்டு அப்புறமாக இந்த ராஜாக்கள் எல்லாம் தவறு செய்து இஸ்ரேல் சிறைப்பட்டு போய் அந்த அந்த வம்சத்தில் அந்த தாவீது ராஜாவின் அந்த லைன் வந்து கட்டான போது அதை திரும்பவுமாக புதுப்பித்தவர் செருபாபேல் என்று பார்க்கிறோம். இன்னும் கேட்டால், அதாவது இது வந்து வேதத்தில் இல்லையானால், அந்த காலத்தில் செருபாபேல் இருந்த காலத்தில் அவர்தான் ஒருவேளை மேசியாவாக இருக்கக்கூடும் என்று கூட எண்ணப்பட்ட ஒருவர் அவர். அதற்கு பல காரணங்கள் உண்டு. மெயின் செருபாபேல் வாஸ் ஆல்சோ தாட் of to be the Messiah, though we don't find this in the Bible. It was a prevalent thought that he might be the Messiah, and there are a few reasons for that. Enna kaaranangal endral, ondravathu ivar David rajavin vamsathil vandavar, rendavathu ivar andha sirayippittu poirundha Israelukku nambikkillada kaalathil avar angu adhipadiyaga vandar, maahanathin adhipadiyaga vandar. Namakku theriyum Yesuvin edathil kuda avarude seeshargal indha kaalathila rajyathai thirumba kodupeer endralam ketkiraargal. And we also know that many people thought that Jesus had come to establish the kingdom of God in this world, in the physical realm. ஆனால் நமக்கு தெரியும், இயேசுவானவர் இந்த உலகத்தில் அல்ல, ஒரு உலகத்தில் கண்கள் காணுகிற ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை அல்ல, ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்தை உருவாக்கவே ராஜாவாக வந்தார் என்று நாம் அறிவோம். அப்படி அதே போலதான் செருபாபேல் ராஜாவாக அதிபதியாக இருந்ததினால் ஒருவேளை அவர்தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை இங்கே வந்து நிறுவ வந்திருக்கிறார் என்று சொல்லி நினைத்தார்கள் என்று ஒரு எண்ணம் உள்ளது. ஸோ இந்த செருபாபேலை வந்து தேவன் எப்படியாக முத்திரை மோதிரமாக பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசி வசனத்தில், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மட்டுமல்ல, இந்த செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரன் என்று அவர் கூப்பிடுவது, அதாவது அது வந்து ஒரு சாதாரணமாக ஊழியக்காரன் என்று சொல்வதை போலல்லாமல், ஒரு மேசியாவை குறித்த ஒரு என்ன சொல்வது, மேசியாவை அட்ரஸ் பண்ணுகிற மாதிரியான ஒரு வார்த்தையாக இருப்பது மற்றும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சரி, செருபாபேலை குறித்து நாம் பார்த்தோம். இந்த அது மட்டும் இல்லை, செருபாபேல் வந்து அவர் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னது அவருக்கு அவர் தேவன் கொடுத்த கனம், அதிகாரம், வல்லமை. அதாவது ஒரு ராஜா வந்து அவன் சொல்லுகிற எந்த காரியமும் அது வந்து சட்டமாக மாற வேண்டும் என்றால் அதற்கு அந்த முத்திரை மோதிரத்தை கொண்டு முத்திரை வைப்பார்கள். இட் இஸ் ஈக்குவலன்ட் டு த சீல் தட் வி ஹாவ் டுடே. ஸோ வென் காட் செட் செருபாபேல் வில் பி ஹிஸ் சிக்னட் ரிங், ஹீ வில் பி த சீல், தேர் வாஸ் ரூம் டு திங்க் தட் ஹீ மைட் பி த மெஸ்ஸியா. சரி, முக்கியமான இந்த ஆகாய புஸ்தகத்தில் நாம் புரிந்து கொண்ட விஷயங்கள் என்னவென்றால், தேவன் நம்மிடத்தில் அதாவது நம்முடைய சொந்த வாழ்க்கையை குறித்து, நம்மளுடைய சந்தோஷங்கள் இதை குறித்தே நாம் அதிக கவலை கொள்ளுகிறோமா, அல்லது தேவனுடைய ஆலயத்தை குறித்து, தேவனுக்கு அடுத்த விஷயங்களை குறித்து அக்கறை உள்ளவர்களா இருக்கிறோமா? நம்முடைய விஷயங்களை குறித்து அக்கறை உள்ளவர்களா இருப்பது தப்பு இல்லை, ஆனாலும் தேவனுடைய காரியங்களை குறித்த அக்கறையும் நமக்கு இருக்க வேண்டும். இதிலேயே மூழ்கி இது மட்டுமே நமக்கு முக்கியமாக இருந்து தேவனை அடுத்த காரியங்களை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் தேவனுடைய இருதயம். தட்ஸ் வாட் காட்ஸ் ஹார்ட் இஸ் அபவுட். வி ஹாவ் டு லேர்ன் டு டிசர்ன் வாட் இட் இஸ் வாட் காட்ஸ் ஹார்ட் இஸ் பீட்டிங் ஃபார். நாம் தேவனுடைய காரியங்களை செய்யும் போது நமக்கு வேண்டியவர்களை நமக்கு கூட கூட்டி தருவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது மற்றவர்கள்லாம் நமக்கு தானாக வரும். அதனால் நாம் அதிகமாக தேவனுடைய காரியங்களை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார் என்று தேவனே சொல்லுகிறதை ஆகாய புஸ்தகத்தில் பார்க்கிறோம். ரெண்டாவதாக, to reject a defeatist attitude when we run into opposition or discouraging circumstances. நமக்கு சோர் உண்டாக்குகிற அல்லது எதிர்ப்பை கொண்டு வருகிற காரியங்கள் நடக்கும் போது நாம் சோர் உடாதபடி, அல்லது ஒரு தோற்றுவிட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம அதை தோற்றுவிட்டோம் என்ற ஒரு எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ளாதபடி அவைகளை தாண்டி முன்னேற வேண்டும் என்பதையும் இந்த புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. ஆலயம் கட்டுவதற்கு உற்சாகமாய் திரும்பவுமாக சிறையிருப்பிலிருந்து இஸ்ரேலுக்கு வந்த மக்கள், அதை ஆரம்பித்த மக்கள் தாங்களே அந்த தங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு வந்த உடனே அதை அப்படியே விட்டு விட்டதை பார்க்கிறோம். The fire has to be burning, a blaze all the time. We should not let the fire run out. மூன்றாவதாக, நம்முடைய to confess our failures and to seek to live pure lives before God. நம்முடைய தோல்விகளை தேவனிடத்தில் ஒப்புக்கொண்டு தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ முயற்சிப்பது. நாம் பார்த்தோம் இந்த ஆசாரியர்கள் குறித்து விஷயத்தில், லேவியர்களிடத்தில் பேசிய விஷயத்தில் தேவன் சொல்லுகிறதை பார்த்தோம். தீட்டுப்பட்டவைகளை இடத்தில் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னதை பார்க்கிறோம். அவர் எவ்வளவு மனம் வருந்திருப்பார் இல்லையா? அவர் நமக்காக தன்னுடைய சிறந்ததை கொடுக்கும் போது நாம் அவருக்கு நம்முடைய சிறந்ததை, பரிசுத்தமானதை கொடுக்க வேண்டியது எவ்வளவு அதிக அவசியம். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருப்பது அவசியம். பரிசுத்தமான தேவனை பரிசுத்தம் இல்லாமல் நாம் தரிசிக்க முடியாது. So we have to seek to live pure lives before God and to give our best to God. கண்மலையின் தேனினாலும் உச்சிதமான கோதுமையினாலும் உன்னை திருப்தியாக்குவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அவர் நமக்கு சிறந்தவைகளை கொடுத்திருக்க, நாமும் நம்முடைய சிறந்தவைகளை, பரிசுத்தமானவைகளை அவருக்கு கொடுக்க வேண்டும். பரிசுத்த தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். நான்காவதாக, டு ஆக்ட் கரேஜஸ்லி ஃபார் காட் பிகாஸ் வி ஹாவ் தி அஷூரன்ஸ் தட் ஹீ இஸ் வித் அஸ் ஆல்வேஸ் அண்ட் இஸ் இன் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் ஆர் சர்க்கம்ஸ்டான்சஸ். அதாவது தைரியமாக நடக்க வேண்டும், ஏனென்றால் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறேன், நம்மளுடைய சூழ்நிலைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். எகிப்திலிருந்து வந்த மக்களோடு பண்ணின உடன்படிக்கையை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு வரை கழித்தும் ஜனங்களே அதை மறந்து, அந்த உடன்படிக்கையை பண்ணும்போது இருந்த ஜனங்களெல்லாம் மறித்து, அதற்கப்புறம் பல தலைமுறைகள் வந்து போன போதும் கூட தேவன் அந்த உடன்படிக்கையை காத்ததை பார்க்கிறோம். எகிப்திலிருந்து வந்த மக்களிடத்தில் உங்களோடு என்னுடைய ஆவியானவர் இருப்பார், உங்களை வழிநடத்துவார் என்று சொன்ன அந்த வாக்கு, தேவன் அந்த வாக்கிலிருந்து எத்தனை ஆண்டுகளான போதும், நூற்றாண்டுகளான போதும் மாறவில்லை. அப்படியாக தேவன் நம்மோடு இருக்கும் போது நாம் தைரியமாக முன்னேற வேண்டும். வி ஹாவ் டு பி கரேஜஸ் வென் காட் ஹஸ் கெப்ட் ஹிஸ் ப்ராமிஸ் விச் ஹீ மேட் டு த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் வென் தே கேம் அவுட் ஆஃப் ஈஜிப்ட். தோ மெனி சென்ச்சுரிஸ் ஹட் பாஸ்ட் அண்ட் தே ஹட் ஆல் டெட் அண்ட் டைட் அண்ட் கான், காட் ஸ்டில் கெப்ட் ஹிஸ் ப்ராமிஸ். ஸோ வி ஹாவ் டு ஆக்ட் கரேஜஸ்லி ரிமெம்பரிங் and being assured that he is with us always and is in full control of our circumstances. இது எப்பொழுதும் சாத்தியமானதோ இல்ல, எப்பொழுதும் சாத்தியமானால் எப்பொழுதும் சுலபமானதல்ல. இட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் டு டூ இட், பட் இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ஈஸி டு டூ இட். பட் லிவிங் எ கிறிஸ்டியன் லைஃப் தட் இஸ் அபவுட் பீங் திங்ஸ் பீங் டிஃபிகல்ட். இட் இஸ் நெவர் ஈஸி. வி ஹாவ் டு என்டர் த்ரூ த நேரோ கேட். கடைசியாக, The last thing is to rest secure in God's hands, knowing that He'll abundantly bless us as we faithfully serve Him. நாம் அவருக்கு உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்யும் போது நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார், மட்டுமல்ல நாம் அவருடைய கரங்களிலே பாதுகாப்பாக இருப்போம் என்பதை குறித்த ஒரு நிச்சயத்தோடு நாம் இளைப்பார வேண்டும் என்று என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். அதனால் தான் கிறிஸ்துவ சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அந்த இளைப்பாறுதல் என்பது இந்த உலகத்தின் கஷ்டங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை என்ற அர்த்தம் அல்ல, ஆனால் அவைகள் எல்லாத்தின் மத்தியிலும் நான் எல்லாவற்றையும் என் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறது. அவர் மேல் உள்ள நம்பிக்கையினால் நான் கொள்கிற இளைப்பாறுதல். While when Jesus says, "Come to me, heavy laden, I'll give you rest," he probably doesn't mean that you will have no problems. What he means is that in the midst of all your problems, you must learn to trust that he is in control of our circumstances and to rest in the knowledge that God is in control. அதை தான் நம்மிடத்திலே ஆண்டவர் கூறுகிறதை பார்க்கிறோம். சரி, நேர்களே, ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் உங்களுக்கு பிரயோஜனமாக, இதை குறித்து நாம் செய்த படித்த காரியங்கள் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்ததாக நாம் சகரியா புஸ்தகத்தை பார்ப்போம். சகரியாவுக்கு சற்றே பெரிதான ஒரு புஸ்தகம், அதனால் ஒருவேளை நாம் அதை இரண்டாக அல்லது மூன்றாக பிரித்து படிப்போம். தொடர்ந்து இதை நிறைய பேர் எங்களுக்கு இதை குறித்து எழுதியிருக்கிறீர்கள், உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்தது என்று அதை குறித்து நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தொடர்ந்து நாம் இந்த வேத ஆராய்ச்சியை படிப்போம். தேவன் தாமே இந்த வேதத்தில் உள்ள காரியங்களை அறிந்து கொள்ள நமக்கு இன்னும் அதிகமாக உதவி செய்வாராக. ஆமென்.